தென்றல் நவம்பர் 2011. ஹரிகதை சுசித்ரா அவர்களுடன் ஒரு நேர்காணல். சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹரிகதை உலகின் இசை அரசியர்களாய் திகழ்ந்தவர்கள் சரஸ்வதி பாய், மணி பாய், கமலா பாய். இவர்களில் கமலா பாய் எனப்படும் தஞ்சாவூர் டி ஆர் கமலாமூர்த்தி 80 வயதை கடந்தும் ஹரிகதை செய்து வருகிறார். அவரது பேத்தி சுசித்ரா கர்நாடக சங்கீதம், ஹரிகதை, திரை இசை என மூன்று துறைகளிலும் அழுத்தமாக கால் பதித்து வருகிறார். 22 வயதே ஆன இவர் பால இசை அரசி, திருமுறை இசைமணி, நந்தா தீபம், சங்கீத ஞான பூஷணி, யுவகலா பாரதி, யுவசக்தி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர். குடியாத்தம் காளிகாம்பாள் கோயிலின் ஆஸ்தான வித்வம்சினி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், திரைப்பட பின்னணி பாடகி, பக்தி சொற்பொழிவாளர் என வேறுபட்ட பாத்திரங்களை அனாயாசமாக செய்கிறார். அவரை தென்றலுக்காக சந்தித்தோம். அதிலிருந்து இசை பயணம் தொடங்கியது எங்கே? என்னுடைய பாட்டி கலிமாமணி டி ஆர் கமலாமூர்த்தி நாடறிஞ்ச ஹரிகதை வித்வான். என்னுடைய அம்மா வழிபாட்டி சாவித்திரி ராமநாதனுக்கும் இசை ஞானம் அதிகம், நல்லா பாடுவாங்க. பெற்றோர்களும் இசை ஆர்வம் உள்ளவங்க. 3 வயதில் சென்னை தொலைக்காட்சியின் கண்மணி பூங்காவில் பாடினேன். வளர வளர டிவியில் ஒரு பாட்டை கேட்டாலே அது என்ன ராகம்னு என்னால் சொல்ல முடிஞ்சது. முதல் குரு இசை மேதை டி என் சேஷகோபாலின் மனைவியான ஸ்ரீமதி சுதா சேஷகோபாலன். அதற்கு பிறகு டி என் சேஷகோபாலனிடம் இசை கற்றுக்கொண்டேன். பின்னர் அபசுரம் ராம்ஜியின் இசை மழலைகளில் நான் சேர்ந்தேன். நிறைய நிகழ்ச்சிகளில் பாடினேன். அவர் அறிமுகப்படுத்தி இசைவாணி திருமதி பத்மா சாண்டிலியன் கிட்ட சிஷ்யா சேர்ந்தேன். அவங்க கணவர் கலைமாமணி மிருதங்க மேதை ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராம் கிட்டையும் கத்துக்கிறேன். ராகம் தானும் பல்லவியை திருச்சி ஜே வெங்கட்ராமன் சார்கிட்டே கத்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா அனுராதா ஸ்ரீராம், ஸ்ரீராம் பரசுராம் கிட்ட ஹிந்துஸ்தானி கசல் கத்துக்கிறேன். எப்போது முதல் கச்சேரி செய்ய ஆரம்பித்தீர்கள்? 7 வயசுலேருந்து கச்சேரி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது மனோதர்ம சங்கீதம் இல்லை, பக்தி பாடல்கள், தெய்வீக துதிகள். இப்படித்தான் பாடினேன். மனோதர்ம சங்கீதமா பாட ஆரம்பிச்சது 8வது படிக்கும் போதுதான். ராகம் ஆலாபனைன்னு பாட ஆரம்பிச்சு கோவில்கள், சின்ன சின்ன சபாக்கள், கல்யாணங்கள்னு நிறைய பாடினேன். படிப்படியா கச்சேரி பண்ண ஆரம்பிச்சேன். ஹரிகதையில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? கர்நாடக இசை கச்சேரி நிறைய செய்து கொண்டிருந்தேன். அபஸ்வரம் ராம்ஜியின் மனைவி ஷோபா ராம்ஜி என்னிடம் ஹரிகதை கற்றுக்கொள் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார். ராம்ஜி வருடாவருடம் பாலபிரம்மம் என்ற இசை நிகழ்ச்சி நடத்துவார். ஒரு முறை அதுக்கு உமையாள்புரம் சிவராமன், பரூர் அனந்தராமன் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவர்களிடம் கமலாமூர்த்தியின் பேத்தி என்று சொல்லி ராம்ஜி என்னை அறிமுகப்படுத்தினார். நீயும் உன் பாட்டி மாதிரி ஹரிகதை பண்ணுவியா என்று என்கிட்டே கேட்டாங்க. கச்சேரி பண்ணி கொண்டிருக்கேன் என்று மட்டும் சொன்னேன். உங்க பாட்டி எவ்வளோ பெரிய ஹரிகதை வித்வம்சினி, அந்த கலை அவங்களோட போயிடக்கூடாது, அதை வளர்க்குற பொறுப்பு உன்கிட்ட இருக்கு, அவசியம் அதை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை பாட்டியிடம் சொன்னேன். அது ரொம்ப கஷ்டம், வேண்டாம், அதுக்கு இப்போ அவ்வளவு வரவேற்பு இல்லை, நீ கச்சேரி பண்ணுறதான் நல்லது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அப்போது விசாகா ஹரி எல்லாம் ஹரிகதைக்கு வராத சமயம். அப்புறம் அவங்க வந்து நிறைய ஹரிகதை பண்ண ஆரம்பித்ததும் மக்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்போ கூட பாட்டி எனக்கு கற்றுக் கொடுக்க ஒத்துக்கலை. அப்புறம் ராம்ஜி சார், ஷோபா ராம்ஜி, என்னோட குரு பத்மா சாண்டிலியன், ராஜாராம் சார்னு எல்லோரும் பாட்டிக்கிட்ட பேசி தான் ஒத்துக்க வச்சாங்க. ஆரம்பத்தில் எனக்கு அதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஆனால் ஷோபா ராம்ஜி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீ கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணியாகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் நான் சீரியஸாக அதை கற்றுக்க ஆரம்பித்து அரங்கேற்றம் பண்ணினேன். முதல் ஹரிகதை கச்சேரி எப்போது? சீதா கல்யாணம் தான் நான் முதன் முதலில் பண்ணியது. நவம்பர் 2007 பாரத் கலாச்சாரில் அது அரங்கேற்றம் ஆனது. திருமதி ஒய்ஜிபி நல்லி தலைமையில் அது நடந்தது. அதற்கு நல்ல வரவேற்பு. கமலாமூர்த்தியோட பேத்தி கச்சேரி பண்ணுறாங்கிறது மெல்ல மெல்ல எல்லாருக்கும் தெரிய வந்து கேட்க நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இதனால நான் கச்சேரி பண்ணுறது குறைஞ்சி போய் ஹரிகதை பண்ணுறது ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. அப்புறம் பத்திரிகை, டிவி, மீடியா சப்போர்ட்டால் ஹரிகதைக்கு நிறைய சான்ஸ் வர ஆரம்பித்தது. இப்போதான் ஹரிகதை கச்சேரி, டிவி, இசை நிகழ்ச்சி எல்லாமே பண்ணுறேன். உங்கள் மீது மீடியா கவனம் எப்படி திரும்பியது? பொதிகை புதுப்புணல் நிகழ்ச்சியில் நான் ஹரிகதை பண்ணினேன். அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள். இப்போ விஜய் டிவியில் பக்தி திருவிழா செய்கிறேன். அதற்கு நாவண்ணன் அவங்க தான் காரணம். பக்தி நிகழ்ச்சியோட தொகுப்பாளராக இருந்தேன். ஒரு நாள் நாவண்ணன் சார் பக்தி திருவிழாவில் நீ ஹரிகதை சொல்லணுமா என்று சொன்னார். பெரிய வித்வான்களெல்லாம் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. ஜெயா டிவியில் ஸ்ரீகவி ஐயா வாய்ப்பு கொடுத்தாங்க. எந்தெந்த தலைப்புகளில் ஹரிகதை பண்ணுறீங்க? கல்யாண சரித்திரம்னு பார்த்தால் சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வத்சலா கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், பார்வதி பரிணயம், சுபத்ரா கல்யாணம், வள்ளி திருமணம், ஸ்ரீமதி கல்யாணம் இப்படி நிறைய பண்றேன். அப்புறம் பக்தர்கள் வரிசையில் நாயன்மார்களான கண்ணப்ப நாயனார், திருநீலகண்ட நாயனார், அப்பூதி அடிகள், சிறுத்தொண்டர், வள்ளலார் சரித்திரம் இந்த மாதிரி பண்றேன். வைஷ்ணவ சம்பந்தமான சரித்திரங்கள்னு பார்த்தா ராமாயணம், மகாபாரதம், பத்ராஜல ராமதாசர் சரித்திரம், ராமகிருஷ்ண பட்டாபிஷேகம் அப்படின்னு பண்றேன். இப்படி பல தலைப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் இல்லையா? ஆமா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ ஷிட்னி ஷெல்டன், ஜான் ப்ரவுன், வேர்ட் ஹவுஸ்னு இவங்களோட தான் எப்பவும் இருப்பேன். ஹரிகதைக்கு வந்த பின்னாடி ராஜாஜியோட சக்கரவர்த்தி திருமகன், பெரிய புராணம், தேவார திருவாசங்கள்னு படிக்க ஆரம்பித்தேன். அடிப்படையில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால எல்லாமே எளிதாகி விட்டது. முக்கியமாக பாட்டி எனக்கு நிறைய தகவல்களை தருவாங்க. சீதா கல்யாணம்னு எடுத்துண்டா அதில் தியாகராஜர், வால்மீகி, கம்பராமாயணம், துளசிதாசர், சமர்த்த ராமதாசர் பாடல்னு நிறைய சோர்ஸ் வரும். இது தவிர ஹரிகதைக்குன்னு உபமான பாடல்கள், சரித்திர உபமான பாடல்கள்னு நிறைய உண்டு. எல்லாம் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏதாவது தலைப்பில் பேசணும்னா தஞ்சாவூரில் இருக்கிற பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இல்லைன்னா சரஸ்வதி மகால் மாதிரி வேற எங்காவது இருந்தால் தேடி எடுத்து வைப்பாங்க. ஒரு டைரியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. சமயத்தில் குரல் பதிவும் செய்து வச்சுருப்பாங்க. பாட்டிக்கிட்ட மட்டும் இல்லை, விசாகா ஹரி அவங்ககிட்டையும் கூட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பொதுவாக ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா ஒத்து போகாது, ஆனால் விசாகா ஹரி அப்படி இல்லை. நான் மீராபாய் சரித்திரம் கற்றுக்கணும்னு விசாகா ஹரி அக்கா கிட்ட போனப்போ தன்னோட பிஸி ஷெட்யூலையும் எனக்கு டைம் ஒதுக்கி சொல்லி கொடுத்தாங்க. இதை என்னால் மறக்கவே முடியாது. அதுபோல் கல்யாணபுரம் ஆறாமுதன் சார் அவரே ஃபோன் பண்ணி என்னை பாராட்டிட்டு, உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளு, நான் சொல்லித்தரேன்னு சொன்னார். கிராமப்புறங்களில் ஹரிகதைக்கு வரவேற்பு உள்ளதா? நிச்சயமாக. சமீபத்தில் காரைக்குடி கோட்டையூர் அருகே உள்ள வேலங்குடி என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். கண்ணப்ப நாயனாரின் கதை சொன்னேன். மக்கள் திரளாக வந்து ரசித்து கேட்டனர். இதை இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும். இதே ஹரிகதையை மும்பையில் செய்யும் பொழுது அபங்கிற்கும் சமர்த்த ராமதாச கிருதிகள் போன்றவற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆந்திராவில் தெலுங்கு கீர்த்தனைகள், கர்நாடகத்தில் தாச கிருதிகள் எடுபடும். தமிழ்நாட்டில் நாயன்மார்கள், வள்ளலார், மீனாட்சி கல்யாணம் என்று செய்யலாம். கிராமப்புறம் நகர்ப்புறம் என்றில்லாமல் எல்லா இடங்களிலுமே நல்ல வரவேற்பு இருக்கிறது. வெளிநாட்டு அனுபவங்கள் குறித்து தோஹா பேங்கின் CEO சீதாராமன் அழைப்பின் பேரில் தோஹா சென்றிருந்தோம். அவர் தோஹா இசைச்சங்கம் மூலமாக எங்களை அழைத்திருந்தார். அங்கே மத சம்பந்தமான சொற்பொழிவு எதுவும் வெளியரங்கில் நடத்தக்கூடாது என்பது சட்டம். அதனால் சீதாராமன் அவர்களது வீட்டிலேயே ஹரிகதைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். 100க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டதே இல்லைன்னு உருகி போயிட்டாங்க. இந்த கலை இப்போது மீண்டும் உயிர் பெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சி எது நடந்தாலும் ஹரிகதைக்கும் முக்கிய இடம் கொடுத்து என்னை அழைக்கிறார்கள். அடுத்த நாள் தோஹாவில் நடத்திய கர்நாடக இசை கச்சேரிக்கு 3 மடங்கு கூட்டம் வந்தது. அதுபோல கனடா, சுவிட்சர்லாந்திற்கு சன் டிவி சங்கீத மகாயுத்தம் நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறேன். தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஒன்றும் புதியவரில்லை. எப்படி உங்கள் பிரவேசமானது? சின்ன வயசுலேருந்து நான் நிறைய டிவி ப்ரோக்ராமில் வந்திருக்கேன். முதல்ல சன் டிவி சப்தஸ்வரங்களில் கலந்து கொண்டு பாடி ஜெயித்தேன். அப்புறம் ராஜகீதம் நிகழ்ச்சியில் ஜெயித்தேன். சினி மியூசிக் காம்படிஷனில் நான் கலந்து கொண்டதுக்கும் வின் பண்ணதுக்கும் முக்கிய காரணம் சுபஸ்ரீ தணிகாச்சலம் தான். அவங்க நான் தயங்கிய போது கூட உற்சாகம் தந்து பல நிகழ்ச்சிகளில் பாட வச்சாங்க. அபூர்வ ராகங்கள், ராகமாளிகான்னு நிறைய நிகழ்ச்சிகள் பாடி பரிசு வாங்கி இருக்கேன். ஏர்டெல் ஸ்டார் சிங்கர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ராஜ் டிவியில் வந்தது. அதில் அனுராதா ஸ்ரீராம், ஹரிஷ் ராகவேந்திரா, சிட்பி 3 பேரும் ஜட்ஜாக இருந்தாங்க. அதில் நான் முதலாவதாக வந்து ஒரு ஹுயந்தாய் சாண்ட்ரோ கார் பரிசாக வாங்கினேன். SPV சாரோட என்னோட பாட்டு பாடுங்கள் நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன். எனக்கு திருப்பு முனைன்னு சொன்னால் அது சங்கீத மகாயுத்தம் தான். அதில் விஜய், யேசுதாஸ், மது பாலகிருஷ்ணன் எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சர்ச்சில் பாண்டியன் என்னை கூப்பிட்டார். நான் மது பாலகிருஷ்ணன் பாடல்களின் ரசிகை என்பதால் உடன் ஒப்புக்கொண்டேன். எனக்கு அதில் முதல் பரிசு கிடைத்தது. தேவன், அனுபமா, மாதங்கின்னு பலர் நட்பும் கிடைச்சது. சிவசிவாங்கிற படத்தில் ஒரு பாட்டும் பாடியிருக்கேன். மறக்க முடியாத மேடை அனுபவங்கள் பற்றி சொல்லுங்களே. செம்பூர் முருகன் கோயிலில் முதன் முதலில் நான் மீனாட்சி கல்யாணம் சொல்லி கொண்டிருந்தேன். நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு அம்மா வந்தாங்க. சுமார் 95 வயது இருக்கும். நெற்றி நிறைய குங்குமம், 9 கஜம் மடிசார் வைத்து கட்டி கொண்டிருந்தாங்க. ஜிமிக்கி, புல்லாக்கு, மூக்குத்தி எல்லாம் போட்டு கொண்டிருந்தார். நல்ல பழுத்த பழமாக இருந்தார். என்னிடம் வந்தவர், நீ மீனாட்சி கல்யாணம் பண்ணினேயம்மா, என் பேரு மீனாட்சி தான், நானும் மதுரையிலிருந்து தான் வரேன் என்றார். அவர் கணவருக்கு 102 வயது, கனகாபிஷேகம் செய்து கொண்டவர். அவர்கள் இருவரும் என்னை ஆசீர்வதித்தனர். சாட்சாத் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரே ஆசீர்வாதம் செய்ததைப் போல உணர்ந்தேன். பாட்டியை தவிர உங்களுக்கு ஊக்க சக்தியாக இருப்பவர்கள் யார்? என் குருநாதர்கள் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராம், பத்மாசாண்டில்யன் ஆகியோர் என்னை மகள் மாதிரி பார்த்து கொள்கிறார்கள். நான் என் வீட்டில் இருப்பதை விட அவர்கள் வீட்டில் இருப்பது தான் அதிகம். ராஜாராம் சார் மிருதங்க வித்வான் என்றாலும் எனக்கு ஹரிக்கதையில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆனால் தெலுங்கு, கன்னடம், மராத்தியிலும் ஹரிக்கதை உண்டு. அவர் எனக்கு கன்னடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹரிக்கதையில் 7 அடி நடை, 5 அடி நடை, ஊசி நடை என்று பல உண்டு. அது எப்படி போடுவது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுபோல புரந்தரதாசர் கீர்த்தனைகள் பற்றி, தாசர் பதங்கள் பற்றி எல்லாம் எடுத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சேஷகோபாலன் சாரும் என்னை மகள் போல்தான் நடத்தினார். இப்படி பலரது அன்பும் பாராட்டும் எனக்கு ஊக்க சக்தியாக இருக்கின்றன. எதிர்கால திட்டங்கள் குறித்து, நான் மீனாட்சி காலேஜில் பிகாம் கோல்டு மெடலிஸ்ட். தற்போது MBA பொதுநலம் செய்து கொண்டிருக்கிறேன். MA மியூசிக் படித்திருக்கிறேன். இசைத்துறையில் MPhil PhD செய்ய விருப்பம். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். சங்கீதத்தில் நிறைய சாதிக்க வேண்டும். அதுக்கு பெரியவர்களின் ஆசி எனக்கு வேண்டும். சுசித்ரா பேசுவது சங்கீத உரையாகவே இருக்கிறது. குரலில் இசை, முகத்தில் உணர்ச்சிகளின் கலவை. ரமண மகர்ஷி, சாய்பாபா, அரவிந்தர் போன்ற மகான்களை பற்றியும் ஹரிக்கதை செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெற்றேன். ஒரு மந்திர புன்னகையோடு விடைத்தருகிறார் சுசித்ரா. இவரால் ஒரு பழமையான பாரம்பரிய கலை துளிர்த்து வளம் பெறுகிறது என்ற நிறைவுடன் கிளம்பினேன். சந்திப்பு படங்கள். அரவிந்த் சுவாமிநாதன். அம்மா செய்த அற்புதம். என்னுடைய தோழி ஸ்ரீபுரத்துக்கு பாடச் சென்றால் நான் துணைக்கு சென்றிருந்தேன். சக்தி அம்மாவை நான் 7வது வயதிலேயே தரிசனம் செய்திருக்கிறேன். அப்போது நான் பாடிய கேசட்டை அவரிடம் கொடுத்து ஆசி வாங்கினேன். அவர் அதில் குங்குமம் வைத்து தன்னுடைய ரேகை அதில் படும்படியாக அழுத்தி, MS அம்மா மாதிரி பெரிய ஆளாக வருவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து கொடுத்தார். அதை நான் இப்போது என் தோழியிடமும் அங்குள்ள பக்தர்களிடமும் சொன்னேன். அதை கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்களில் ஒருவர் சக்தி அம்மாவிடம் அதை சொன்னார். உடனே சக்தி அம்மா என்னை விசாரித்தார். நான் கச்சேரிகள் செய்து கொண்டிருக்கிறேன், ஹரிக்கதையும் செய்வேன் என்று சொன்னேன். ஹரிக்கதையிலிருந்து எனக்கு ஏதாவது சொல் என்றார். உடனே நான் செழியல் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடிபுனைந்து என்ற பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் இருந்து பாடி சில நிமிஷங்கள் ஹரிக்கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு பிரதோஷம், அடுத்த பிரதோஷம் அவரது ஜெயந்தி. அன்று வந்து ஹரிக்கதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஜெயந்திக்கு செல்வதற்குள் எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தன. விகடன் புசுரத்தின் யூத் ஜுகல்பந்தி என்ற புத்தகத்தில் என்னை பற்றி எழுதினார்கள். அடுத்த நாள் கல்கி அட்டைப்படத்தில் நான் அந்த பூரிப்புடன் சக்தி அம்மாவின் ஜெயந்தி விழாவில் ஹரிக்கதை செய்தேன். நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் தங்கியிருந்த ஸ்ரீபவன் ஆசிரமத்துக்கு நான், அம்மா, அப்பா எல்லோரும் சென்றோம். சக்தி அம்மா பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை முடிந்ததும் பேசி கொண்டிருந்தவர் திடீரென என்னிடம் கையை நீட்டு என்றார். நான் குங்குமம் தரப்போகிறார் என எண்ணி வலக்கையை நீட்டினேன். இரண்டு கையையும் நீட்டு என்றார். மெல்ல மெல்ல ஒரு விக்கிரகம் அவர் கையில் இருந்து தோன்றி என் கைக்கு வந்தது. அது ஒரு மகாலட்சுமி விக்கிரகம். உடனே, சக்தி அம்மா, இதை உனது வீட்டு பூஜை அறையில் வைத்து மந்திராட்சதை போட்டு பூஜை செய்து வா என்றும், மகாலட்சுமியின் அனுகிரகம் உனக்கு இருக்கும், எல்லா வளமும் கிடைக்கும், நல்ல MS சுப்புலட்சுமி மாதிரி பெரிய ஆளா வருவே, ஹரிக்கதையை மட்டும் என்றைக்கும் விட்டு விடாதே, அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நாங்கள் அப்படியே பிரமித்து போய்விட்டோம். இன்றும் என் வீட்டு பூஜை அறையில் அந்த விக்கிரகத்தை வைத்து பூஜித்து வருகிறேன்.